வணக்கம் மேண்டி.
வணக்கம் ரேணுகா.
நேர்காணல்களுக்கு தயாராவது பற்றி நாங்கள் முதலில் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். இன்றைய தினம் இன்னும் கொஞ்சம் விபரமாக அல்லது இன்னும் சில தகவல்களை பற்றி பேசுவோம்.
கண்டிப்பாக.
நேர்காணல் ஒன்றுக்கு போவதற்கு முதல் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் பற்றிய தகவல்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி இயங்குகிறார்கள், அப்படியான முழு விபரங்களையும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டுமா என்று சொல்லுங்கள். அதே போன்று அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறுங்கள்.
கண்டிப்பாக ஒரு ஒருத்தரும் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது ஒரு வகையான இம்ப்ரெசிவ் இதுன்னு சொல்லலாம். எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு ஜூனியர் என்ஜினியர் ஒருத்தர் எனக்கு வந்து தெரியும். அவர் வந்து கிராஜுவேட்டாக முடிச்சுட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்பில் வேலை பண்ணிட்டு இருக்கார். ஒரு ஜூனியர் இன்ஜினியர் பொசிஷன் வந்தது. அவர் இதற்கு மொத்தமாகவே ஒரு வருஷம் தான் வேலை பண்ணியிருப்பார் அந்த நெட்ஒர்க் இன்ஜினியரில். ஆனால் அவர்கிட்ட பயங்கர ஆர்வம். ஸோ ஒரு ஜூனியர் ரோல் வந்திருக்கு, உங்களுக்கு வேணுமா நான் கேட்டப்ப பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். பண்ணு நான் சொல்லி அவருடைய ரெசியூமே அனுப்பிச்ச அடுத்த நாள்லேருந்து அவர் அந்த கம்பெனி பற்றி ஃபுல்லாக அலசை ஆராய ஆரம்பிச்சிட்டார். ஹெச்ஆர் வந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இன்ஜினியர்கிட்ட எங்களை பற்றி என்ன தெரியும்னு கேட்டாங்க. அவர் சொன்ன சில விஷயங்கள் ஹெச்ஆருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா கம்பெனியை பற்றி அவங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் அவர் சொன்னார். சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஒன்று அவருடைய தன்னார்வம் அதில் தெரிஞ்சுது. ரெண்டாவது அவருக்கு அந்த வேலை வேணுன்ற ஒரு அவர் எவ்வளோ ஒரு முயற்சி எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பார்ப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேக்ரவுண்டில் எல்லா ரெஃபரன்ஸும் எடுத்து அந்த கம்பெனி பற்றி ஆராய்ஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. அது சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த வேலைக்கு நம்ம போகிறது, இந்த கம்பெனிக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகும்போது இது நம்மளுக்கு தகுதியானதா இல்லையான்றது கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அந்த கம்பெனி நஷ்டத்தில் போகலாம். அந்த கம்பெனி வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த டோட்டலாக அந்த டிவிஷனை இல்லாமல் போகலாம், இல்லை ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறலாம், சில நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த நம்ம சமயத்தில் அந்த ஜாப் வந்திருக்குன்னு எடுத்துகிட்டு 3 மாதம் கழிச்சு நடுவில் நிற்கிறதோட பேக்ரவுண்ட் பண்ணுறது நல்லது. வெப்சைட்ஸில் தேடலாம். மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நீங்கள் 4 பேர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் அந்த கம்பெனி பற்றி. ஸோ இதுக்காக நிறைய ஃபாரம்ஸ் எல்லாம் இருக்குது ஆன்லைனில், அங்கே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த கம்பெனி பற்றி பேக்ரவுண்ட் ரெஃபரன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.
சரி, நிறைய பேர் வேலை தேடுவதில் ஆர்வமாக இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், என்ன வேலையெல்லாம் வருகிறதோ எல்லாத்துக்கும் விண்ணப்பிப்பார்கள். அப்படி செய்வது சரியா? எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலைக்கும் ஒரு வேலை எனக்கு அது கிடைக்குமா என்ற ஆதங்கத்தில் நாங்கள் அப்ளை பண்ணலாமா?
அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தா கிடைக்கிற நல்ல வாய்ப்பையும் நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி. அதாவது இப்போ வந்து ஒரு ஜாப் வந்து டெஸ்டிங்கில் ஒரு ரோல் வருதுன்னு வைங்க. மேனுவல் டெஸ்டராக நீங்கள் இருந்திருப்பீங்க, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஜாபுக்கு அந்த ஸ்கில்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. டெஸ்டிங்கில் வந்து பல காம்படிஷன் இருக்கும், பல போட்டிகள் இருக்கும். அதனால் வந்து வேலை கிடைக்கலன்றதுக்காக ஆட்டோமேஷன் அப்ளை பண்ணுறோம், நெட்ஒர்க் அப்ளை பண்ணுறோம், இன்ஜினியரிங் டெஸ்டிங் பண்ணுறோன்னு ஆரம்பிச்சிங்கன்னா சிஸ்டம்ஸ் டெஸ்டிங்னு நீங்கள் என்னென்ன தெரியாத எல்லா விஷயத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணாலே இவர் எல்லாத்துக்கும் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சுன்னா நீங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு பொருத்தமான வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தால் கூட எடுக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்சவருக்கு நம்மளுக்கு என்ன தெரியுமோ, நம்ம எதில் ஸ்ட்ராங்கோ, அதை மாதிரி வந்து 10 ஜாபில் 2 தான் உங்களுக்கு தெரியும், அந்த 2க்கு மட்டும் நம்பிக்கை அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சூட்டபிள் ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலைக்கும் அப்ளை பண்ணுறது தயவு செஞ்சு செய்யாதீங்க, அது உங்கள் பேருக்கு எடுத்துரும்.
இதுவேளை வேகன்சி, வேலை வெற்றிடங்களை நாங்கள் எங்கெங்கெல்லாம் தெரிந்து கொள்ளலாம்?
இப்போ ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் வந்திருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சீக்கில் தான் எல்லா ஜாப்ஸும் வருது. சீக் எப்படின்னா உங்களுக்கு எல்லா ஒரு கம்பெனிஸும் அங்கே தான் அப்ளை பண்ணுற மெயின் ஃபாரமாக இருக்குது பர்டிகுலராக. அதை தவிர நீங்கள் இண்டீடில் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ், அதாவது ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்குன்னு இன்டர்னல் வெப்சைட்டில் ஜாப்ஸ்னு அப்ளை பண்ண லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணலாம். இல்லைனா ஏஜென்சிஸ், இப்போ வந்து எல்லா கம்பெனிக்கும் பொதுவாக ரெக்ரூட் பண்ண ஏஜென்சிஸ் அவங்க வெப்சைட்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு ஜாப் எடுத்திங்கன்னா எல்லா இந்த 4-5 போர்ட்டலில் பார்த்தீங்கனாலே நீங்கள் முக்கால்வாசி மார்க்கெட்டில் என்ன வேலைகள் இருக்கோ அதை நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. இப்போல்லாம் வந்து எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜியில் போயிட்டுருக்கும் போது மோஸ்ட்லி எல்லா ஜாப்ஸும் ஆன்லைனில் தான் இருக்குது. பேப்பர் வந்து பண்ணலாம், பட் என்ன ஆன்லைன் இருக்கோ அதுதான் பேப்பர்லையும் கொடுக்குறாங்க. ஸோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு வருது இல்லையா, அதனால் முடிஞ்சவரைக்கும் ஆன்லைன்லேயும் எல்லாமே இருக்குது, அதனால் அதிலே பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் சொன்னீர்கள் ஜாப் ஏஜென்சியில் பதிவு செய்யலாம், அவர்களை பார்க்கலாம் அல்லது அவர்களது இணையதளத்தில் தேடலாம் என்று. என்னை ஒரு ஜாப் ஏஜென்சியில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான என்னென்ன படிமுறைகள் இருக்கின்றன?
பொதுவாக ஜாப் ஏஜென்சியில் அப்ளை பண்ணுறது எப்படின்னா உங்களுக்கான ஏத்த வேலை வரும்போது நீங்க ஒரு தடவை அதுக்கு நீங்க உங்களை ரெசியூமேவை அனுப்பினாலே அது உங்களுக்கு வந்து ஏஜென்சியில ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ அப்படியும் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டா ஒரு தடவை உங்களுக்கு டாட்டா பேஸில் ஏறிடுத்துன்னா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சர்ச் பண்ணும்போது குறிப்பிட்ட ஜாபுக்குன்னு தேடும்போது உங்களுடைய பேர் அதில் வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது ஏன்னா எல்லாரும் ரெக்ரூட்மெண்ட் டூல்னு ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு காமன் சாஃப்ட்வேர். அதனால் ஒவ்வொரு கம்பெனிலையும் அது இருக்குது, அதனால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். அதை தவிர்த்து எந்த ஜாபும் இல்லாத பட்சத்தில் காமன் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஏஜென்சிலையும், அதாவது வந்து இங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது எல்லா அந்த ஏஜென்சியில் வேலை செய்கிற ரெக்ரூட்மெண்ட் மேனேஜர்ஸ்க்கும் போயிடும். ஸோ எல்லாருடைய டாட்டா பேஸ்லேயும் அது இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வேலை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போகிறோம், ஒரு தடவை பண்ணாலே போகிறோம். எந்த வேலை இல்லாத சமயத்தில் நீங்கள் ஏஜென்சியில் கால் பண்ணி காமனாக எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்மை பண்ணணும்னு கேட்டு அதில் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல. காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எல்லோரும் இன்டர்வியூ பேனல்ஸ்க்கோ ஃபோன் கால்ஸ்க்கோ ஏதோ ஒரு மீட்டிங்லையும் புக் ஆகிருப்பாங்க. ஸோ நீங்கள் வாக்கிங் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா ரெசியூமே ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு போவீங்க, ரிசப்ஷனில் கொடுத்துட்டு போவீங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு 10-20 பேர் வந்தாங்கன்னா அதில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியாது. ஆனால் இதே நீங்கள் ஆன்லைனில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா பேஸில் ஏறிடுச்சுன்னா எனி டைம் நாங்கள் ஒரு ஜாப்னு வந்து சோர்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபில்டர் ஆகிடுவீங்க. அப்போ உங்களுடைய ரெசியூமே அடிக்கடி எங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி அதுக்கான ஏற்ற வேலையை பற்றி நம்ம பேசலாம். வாக்கின்ஸ் வந்து சில ஜாப்ஸ்க்கு செட் ஆகும், ஆனால் சில ஜாப்ஸ்க்கு செட் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எனக்கு கரெக்டு நான் சொல்லுவேன்.
மிக்க நன்றி மேண்டி. வேலை சம்பந்தமாக, நேர்காணல்களுக்கு செல்வது சம்பந்தமாக தெளிவான விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னும் சில விடயங்கள் பற்றி பேசலாம்.
கண்டிப்பாக ரேணுகா, மிக்க நன்றி. இந்த நேர்காணல் வந்து மற்றவங்களுக்கு உதவும் நான் ரொம்ப நம்புகிறேன். அடுத்து இன்னொரு முறை சந்திப்போம் நம்ம.